இந்த மாதம் எப்படியான மாதம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எப்படியான மாதம்? வருஷத்திலே கடைசி மாதம், கிறிஸ்மஸ் நாள். இதிலே உலக நாடுகள், அநேக நாடுகளிலே இந்த கிறிஸ்மஸை அதிகமாக கொண்டாடுகிறார்கள். கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை 2007 ஆண்டுகளாய் இன்னும் கொண்டாடிக்கொண்டே இருக்கிறார்கள். யாருக்கு பிறந்த நாளை கொண்டாடுவார்கள்? உயிரோடு இருக்கிறவர்கள் தான். மறித்தவர்களுக்கு கொண்டாட மாட்டார்கள். அவர் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சதா காலங்களிலும் அவர் அரசாளுகிற தெய்வம் என்று நாங்கள் பார்க்கிறோம் வேதத்தில். ஆகவே இயேசு கிறிஸ்து குறித்து 2007 ஆண்டாய் இன்னும் அவருடைய பிறந்த நாளை உலகமெங்கிலும் அநேக நாடுகளிலே கொண்டாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஜெர்மன் தேசத்தை நீங்கள் உற்று பார்த்தால், டிசம்பர் வந்தால் கடைகளிலே ஒரு வித்தியாசம் இருக்கும், வீடுகளிலே ஒரு வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொரு டவுனை பொறுத்து பார்த்தால், ஸ்டட்டை குறித்து பார்த்தால் அங்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். எல்லா இடங்களும் வெளிச்சம், வெளிச்சம், லைட்டுகளை பூட்டி, வீடுகளை பூட்டி மிக அலங்காரமாய் அவர்கள் செய்வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார் என்பதை மறந்து விடுகிறார்கள். இன்னும் இயேசு கிறிஸ்துவை மரியான் கையிருக்கிற பிள்ளைகளாகவே இணைத்து நடக்கிறார்கள். ஆகவே நம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தது அது உண்மை. சரித்திரம் சான்று போகிறார் என்று சொன்னால், கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின். நாங்கள் சரித்திரம் படிக்கும் போது, பாடசாலையிலே நாங்கள் படித்த போது, கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின் என்று படித்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் பிறப்பை குறித்து வேதத்திலே அநேக தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 400-600 வருடங்களுக்கு கிட்ட முன்னேலாக இயேசையா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். இப்படியான அநேக வேத புத்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலே பார்த்தால், இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற காரியத்தை குறித்தும், அவர் எங்கே பிறப்பார், எப்படி பிறப்பார், என்ன பெயர் வைக்க வேண்டும், எல்லா காரியமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்ற காரியத்திலே முதல் சொன்ன தீர்க்கதரிசன வசனத்தை நாங்கள் பார்ப்போம். மாதியாகமம் 3:15 ஆதாமவால் முதன் முதல் பாவம் செய்த போது இந்த காரியம் சம்பவிக்கிறது. மாதியாகமம் 3:15
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார்.
இதை பார்த்தால் இது தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட காரியம்தான். ஆனால் சில காரியங்களை இதிலே விளங்கிக் கொள்வது கஷ்டமாயிருக்கும், கடினமாயிருக்கும். ஆனால் இதுதான் உண்மையாகவே முதல் மனுஷன் பாவம் செய்த போது சொன்ன தீர்க்கதரிசனம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படியாய் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால், ஏசா தீர்க்கசதியின் புத்தகத்திலே பார்த்தால் அவர் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக எல்லாருக்கும் விளங்கத்தக்கதாய் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஏசாயா புத்தகம் 7:14
ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்.
பார்கள், இது சரியான விளக்கமாக ஏசியா தீர்க்கதரிசி அப்படியே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அப்படியே அவருடைய காரியங்கள், அவருடைய பெயர் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை. பரிசேயரை குறித்து பார்த்தால் அவர்கள் கேட்பார்கள், எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து வாழ்ந்தபோது கேட்டிருக்க காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு அடையாளத்தை கொடுப்பார். அந்த அடையாளம் என்ன? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார். அவ பேர் கூட அங்கு சொல்லப்பட்டதாயிற்று. கண்ணீர் கேட்பதாய் பிறப்பார் என்றும் சொல்லப்பட்டாயிற்று. ஆனா இது ஏசியாதான் இதே காரியத்தை எழுகிறார். அவரை குறித்து எப்படியான தேவன் என்ற காரியத்தை குறித்து நன்கு விளக்கமாய் 9:6 சொல்லுகிறார். ஏசியாதிகம் புத்தகம் 9:6.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும்.
அவரை குறித்து 5 குணாசயங்களை சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து இங்கே பார்க்கிறோம். நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு பாலன் கொடுக்கப்பட்டார். இப்ப நான் கொடுக்க வேண்டும் சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? என்னட்ட இருந்தா தான், இருக்கிற பொருளை தான் நான் என்ன செய்ய வேணும், கொடுக்க முடியும். பிதா தன் ஒரே புறான குமாரனை என்ன செய்தார், கொடுத்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளுமே இருக்கும், அவருடைய குணாசம் அவர் ஆதிசயமானவர், ஆலோசனை கர்த்த, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, இப்படியான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்பட்ட சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதே காரியங்களை சொல்லப்பட்டது. இன்னும் ஒரு வசனத்தை குறித்து பார்த்து அடுத்த பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். மீகாவும் புஸ்தகத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். மீகாவும் புஸ்தகம் 1998 பக்கம் 5:2. 1078 பக்கம் 5:2. எல்லாருக்கும் தெரிந்த வசனம். 1078 பக்கம்
எப்ராத்தா எனப்பட்ட பெத்லேகமே, நீ யூதேயாவுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாய பூர்வத்தினுடையது.
பாருங்கள், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லேகம் எங்கே பிறப்பார்? நீ யூதேயாவிலே ஆயிரங்களுக்குள் சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதியாய் அனாதியாய் என்றென்றும் ஆரம்பத்திலே சில பூர்வமாய் உடையது என்று சொல்லும். இப்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனமாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2007 ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியிலே அவர் பிறந்தார். ஆகவே அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பு அல்லது அவர் முதலாவது வருகைக்கு ஒரு சிலர் ஆயத்தமாய் இருந்தார்கள். அப்படியா ஆயத்தமாய் இருந்தவர்கள் ஜாரார் ஆயத்தமாய் இருந்தார்கள் என்று பார்த்து நாம் கடம் சொல்ல போகிறோம். ஆகவே முதலாவது குறித்து பார்த்தால், அவரை குறித்து பார்த்தால், அவர் யோவான் ஸ்தானகன். அவருடைய பெயர் யோவான் ஸ்தானகன். அவன் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன். அது மட்டுமல்ல, ஸ்திரீகள் ஆண்டவரே சொல்ற ஸ்திரீகளில் பிறந்தவர்களே அவன் பெரியவன். அவனைப் போல ஒருவனும் இல்லை. அவன் மட்டுமல்ல, அவன் முதன் முதல் இந்த பூமிக்கு வந்து பிறந்து அவன் செய்த காரியம் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தான். அது மாத்திரமில்ல, அவன் அநேகருக்கு மனம் திரும்பும்படி ஞானஸ்தானம் கொடுத்தார், வருகளை கண்டித்துக் கொண்டார். அது மாத்திரமில்ல, அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி வந்து வேதம் சொல்கிறார். அவர் அந்த யுவான் ஸ்தானகன் சொல்லுகிறான், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போகும்போது சொல்லுகிறார், உலக பாவங்களை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லுகிறார். இன்னொருத்தர் சொல்லுகிறார், நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று அவர் விளம்புகிறார். அவர் சொல்கிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை போடுகிற சப்பாத்தி அந்த வாரை அவுக்கிறது கூட நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி அவன் காத்திருந்தான். ஜோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்காக, அவருடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்காக அவன் காத்திருந்தவன் என்று பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு மனுஷன் காத்திருந்தார், அவரை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி லூக்காவின் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். லூக்காவின் சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரத்திலே அங்கு ஒரு மனிதனை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 25-32 வசனம் வரை அங்கு ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷனின் பெயர் சிமியோன். அந்த மனுஷன் எப்படியான மனுஷன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து சொல்லப்பட்டது, அவன் சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன், எருசலேமிலே இருந்தான். அவரை குறித்து அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாய் இஸ்ரவேலின் ஆறுதல், அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பு, ஆறுதல் வர காத்திருந்தான். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து, அவருடைய முதலாவது வருகையை குறித்து அவன் என்ன செய்தான்? காத்திருந்தான். அவன் பரிசுத்த ஆவியின் மேல், பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தார். அப்ப அவன் காத்திருக்கிறான். இவர் இப்படி ஒரு உலகத்தை ரட்சிக்கிறவர், உலகத்தை மீட்கிறவர், இந்த பூமியில வந்து பிறக்க போகிறார் என்று அவன் என்ன செய்கிறான்? காத்திருந்தான். காத்திருந்த வேளையிலேதான் என்ன நடக்கின்றால், அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, 29 வசனம், ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போகுபடி. இயேசுவை கண்டபோது, 8 நாள் ஆலயத்துக்கு அவள் கொண்டு போன போது அவனை கண்டு அவரை தூக்கி கையில் எடுத்து அவர் சொல்லுகிறார், பிரஜாதிகளுக்கு பிரார்த்திக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரே சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணி நீர் உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. பாருங்கள், அந்த சிமியோன் தேவ பக்தி உள்ளவன், நீதி உள்ளவன், ஆனால் தேவனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பழைய ஏற்பாட்டில் இன்றைய போல பைபிளில் இருக்கல. இன்றைக்கு பைபிள் எந்த இடத்துல எப்படியும் வேண்டக்கூடிய நிலைமை இங்க இருக்கிற வசதி இருக்கிறது. சில சைஸ் கோச்சு கொள்ளாங்க, ஏன்னு சொன்னா சிலருக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு பைபிள் இருக்கும், வீட்டில் ஒரு பைபிள் இருக்கும், வானத்தில் ஒரு பைபிள் இருக்கும், சிலருக்கு சேர்ச்சிலே ஒரு பைபிள் இருக்கும். அது நான் பிள்ளை சொல்ல அப்படி இருக்கு. ஆனா அந்த நாள்ல இப்படி இருக்கவில்லை, பைபிள் கிடைக்காது. ஒரு இதுல எழுதி இதண்டு நீங்க கஷ்டப்பட்டு கரிசனப்பட்டா எடுக்க வேணும். அப்படியா இருந்த காலத்திலே ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ வருகை குறித்து அவர்கள் எவ்வளவு ஆர்வமாய் அதை வாசித்து கேட்டு அறிந்து எவ்வளவு தேவ பக்தியும் நீதிமானும் ஆயிருந்து, அது மாத்திரமல்ல அவருடைய வருகைக்காய் காத்திருந்தவனாய் சிமியனை குறித்து பார்க்கிறோம். காத்திருந்த போது, 8 நாள் ஆலயத்திலே கண்டபோது அவன் கர்த்தருடைய கிறிஸ்துவை நாம் காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்தாமே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் 70 நாள் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளையை நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாயப்பா அவன் உள்ளே கொண்டு வரவில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை சோதரித்தான். என் கண்கள் கண்டது என்று அவன் சொல்கிறார். பாருங்கள், ஜோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து வருகைக்கு முதலாவது உரைக்கு காத்திருந்தான். இரண்டாவது சிமியோன் பரிசுத்தாவின் 70 நாள் நிரப்பப்பட்டு 70 நாள் ஆலயத்துக்கு வந்து ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொல்லுகிறான். எவ்வளவு வாஞ்சியாய் விருப்பமாய் தவனத்தோடு அவர் முதலாவது வருகைக்கு காத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். மூன்றாவது ஒருவர் காத்திருந்தார், எதிர்பார்த்து. இதே இரண்டாம் அதிகாரத்திலே 36 37 38 வசனத்தை வாசிங்க. லூக்கா 2 அதிகாரம் 36 37 38.
ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாய அன்னாள் என்ன ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள்.
அந்நாள் என்று ஒரு தீர்க்கதரிசி புருஷனோடு 7 வருஷம் வாழ்ந்து அவன் மறித்த போது 84 வயதுடைய இந்த சகோதரி என்ன செய்தால், தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். ஏன் தேவனை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சியோடு கவனத்தோடு அவள் 84 வயதிலும் தேவனை நோக்கி உபவாசித்து ஜெபம் பண்ணி இரவு பகலாய் தேவனை நோக்கி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஏன்னு சொன்னால், சிமியோன் கண்ட அதே நேரத்திலே அங்கே சொல்ல அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து தேவனை இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டா. சிமியன் சொல்றார் ரட்சணியத்தை கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லப்படுகிறது ஆனால் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசணும். அவளை குறித்து சொல்லப்படுறது அவள் தீக்க தரிசி. அவள் என்ன செய்கிறாள், காத்திருந்த யாவருக்கும் ஆலயத்துக்கு வந்த யாவருக்கும் அவரை புகழ்ந்து பாடுவது மாத்திரமில்ல, அவரை குறித்து திட்டமாய் இவரான் இயேசு கிறிஸ்து, இவரான் மீட்பர், உலகத்தை மீட்கிறதுக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி அவள் பேசினாள், புகழ்ந்தாள், சந்தோஷத்தாள் என்றால் தேக்க தரிசனங்கள் நிறைவேறதுக்காய் காத்திருந்தாள். இங்கே அவரை கண்டபோது என் மீட்பர் முற்பிறக்காய் அவரை புகழ்ந்து அவள் எல்லாருக்கும் தைரியமாய் அவள் சொல்லுகிறதை குறித்து பார்க்க, ஆலயத்தில் நின்ற யாவருக்கும் காத்திருந்த யாவருக்கும் அவள் சொல்லுகிறதை குறித்து பார்க்க. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து சொன்னதுக்கே விற்கப்படுறார்கள், பயப்படுறார்கள். அடுத்தது 3 பேர், முதலாவது ஜோவான், 2வது சிமியோன், 3வது அன்னாள் என்னும் தீர்க்கதரிசி, 4வது ஒருவரை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு சொன்னால் மத்திய எழுத சுவிசேஷம் 3வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அவரான் ஜோசேப்பு. இந்த ஜோசேப்பை குறித்து நீங்க மத்திய 18-25 வரை நீங்கள் வீட்டில் போய் வாட்சி பார்த்தால் அதில் அந்த காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவன், எப்படியான என்று எல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து சொல்லப்பட்டது 19வது வசனத்திலே, அவன் புருஷனாக யோசேப்பு நீதிமானா இருந்து அவனை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையானான். ஏனென்று சொன்னால் மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது, நிச்சயார்த்தம் முடிந்திருக்கிறது, இவளுக்கு இவர் ரெண்டு திருமணம் செய்வதற்கு நிச்சயார்த்தம் நடந்திருக்கிறது. அப்படி இருக்கும்போதுதான் அங்கே பரிசுத்த ஆவியினால் மரியா கற்பவமாகிறார். ஆன போது தன்னுக்கு நிச்சயத்தை பண்ண மனைவி கற்பம் தெரிவித்தாள் என்று சொன்னால், அந்த நாளிலே அவர் கூட்டிக் கொண்டு போனால் என்ன செய்வார் என்றால் அந்த நாட்களே கல்லறிந்து கொள்ளுவார்கள். அப்படியான காரியம் இருக்கும்போது ஜோசேப்பு என்ன அப்படியா இருந்தால், அவன் நீதிமானாயிருந்தான். அவன் என்ன செய்கிறான், ரகசியமாய் யாருக்கும் தெரியாமல் சொல்லாமல் ரகசியமா அவளை தள்ளிவிட, அவளை திருமணம் செய்வதற்கை விட்டுவிட அவன் தீர்மானித்திருந்தான். அப்போதுதான் அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனை யோசேப்பே நீ ஐயப்படாதே, நீ சந்தேகப்படாதே, உன் மனைவியாக மரியாதை சேர்த்துக்கொள், ஐயப்பட அவளிடத்தில் உற்பத்தி ஆகிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்று சொல்லி அவருக்கு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயா என்று தூதன் சொல்லிவிட்டு அவன் என்ன செய்கிறான், மறைந்து விட்டான். தீர்க்கதரிசனம் சொன்னபடி நிறைவேறும் என்று சொல்லி செல்கிறான். அப்படியா சொன்னபோது இந்த ஜோசப் என்ன செய்கிறான்? அவன் இதோ ஒரு கன்னியை கற்பாத குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவாய் என்று சொன்னான். எங்க வாச்சோம்? ஏசையா 7:14 வாசித்த அதே பெயர் இங்கே வந்திருக்கு, இமானுவேல். இமானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவர், அவர் உயிரோட இருக்கிறார். அப்ப யோசேப்பு நித்திரையிலே தெளிந்து ஒளிம்பி என்ன செய்கிறான் சொன்னால், அவன் தன் முதற்பேறான குமாரனை பெருமளவும், கடைசி வசனம் 25, அவனை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். பாருங்கள், தான் திருமணமான போன பெண் கற்பதியாயிற்றாள் என்று ரகசியமாய் தள்ளிவிட இருந்த ஜோசப்புக்கு சொப்படத்திலே தூதன் தோன்றி சொன்ன போது அந்த சத்தத்துக்கு அவன் செய்கொடுத்து பல்லால் எல்லாம் இயேசுவை அவன் வச்சு வளர்த்திருக்கிறான். அது மாத்திர முதல் பேரான குமாரன் பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவன் பட்ட காரியங்களை குறித்து நீங்க வாசி பார்த்தால் தெரியும். இயேசு வளர்க்கறதுக்கு அவன் எத்தனை காரியங்களை அர்ப்பணித்திருக்கான், பார்த்திருக்கான். ஆனால் நான் எடுத்துக்கொண்ட காரியம் என்ன சொன்னான், இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு இந்த ஜோசப்பு நல்ல வாலிபன், அவனும் என்ன செய்தான், முதலாவது இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு ஆயத்தம் உள்ளவனாய் தயார் நிலையிலே அவன் இருந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம். 5வது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். லூக்கா 1:3 எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 1:3, அங்கே மரியாள் என்ற பெண் குறித்து சொல்லப்படுகிறது. 18 வாசி பாருங்கள். லூக்கா 1:27-28-30 வாசி.
தாவீதின் வம்சத்தானைய ஜோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கனி இடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னியின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், இஸ்ரேலுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையை கலங்கி இந்த வாழ்த்துகள் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ
பாருங்கள், இங்கே தலக்கிற சம்பவத்தை குறித்து மரியாள் யார்? ஜோசபிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அவர் தேவதூதன் வந்து சொல்றாள், பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல். ஆனா வேதத்திலே இல்ல, சரத்திலே குறித்து நீங்க வாசித்து பார்த்தால் அந்த நாட்களிலே முற்பகு பிறப்பார் என்று அநேகருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தபடியால் இந்த வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் பொய்யுரையாத தேவன் என்றதை மரியாள் அறிந்திருந்தார். அது மாத்திரம் இல்ல, அங்குள்ள அநேக ஸ்திரீகள் காத்திருந்தார்களா? ஏனென்றால் உலகத்தை உண்டாக்கினவர், அவர் உலகத்தை ரட்சிக்கிறவர், உலகத்தை மீட்கிறவர், வந்து பிறக்க போகிறார், யாருடைய வயிற்ற வந்து பிறக்க போகிறார் என்று அநேக ஸ்திரீகள் காத்திருந்ததாக எழுதப்பட்டிருக்க. ஆனால் இங்கே தேவதூதன் வந்து சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொன்னவுடன் அவள் கலங்கினாள், பயந்தாள், என்னுடைய தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் போயிருமே என்று ஒரு பயத்தாள். ஆனால் இந்த தூதன் சொன்ன போது, நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள் என்று சொல்லும் போது அவள் சொல்லுகிறார், அடியேன், நான் அடிமை, மசித்தம் போல நிறைவேறட்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து தன்னுடைய திருமண காரியங்களை நிச்சயித்திருக்கிறது. அவன் விட்டு விடுவான், இல்லாது கல்லறிந்து கொண்டு விடுவான் என்ற காரியம், அநேக காரியங்கள். ஒரு கன்னிகை கற்பதியாக இருந்தது சாதாரண காரியம் இல்லை அந்த நாட்கள். அப்படியான ஒரு காரியத்திலும் அந்த மரியாள் என்ன செய்தார்? தேவன் வார்த்தைக்கு காத்திருந்தார், சத்தத்துக்கு செவி கொடுத்தார், கீழ்ப்படிந்திருந்தார். ஆகவேதான் அவள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு என்ன செய்திருந்தா, முதலாவது வருகைக்கு அவள் காத்திருந்தவளா இருந்தார். அடுத்தது லூக்கா 2 அதிகாரத்திலே இன்னும் ஒரு காரியத்தை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. அவர்கள் மேய்ப்பர்கள் என்று சொல்லப்படுகிறார். அவர்கள் தங்கள் ஆடுகளை இரவு வேளையிலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப காத்துக் கொண்டிருக்கிறது சொன்னால் பாருங்கள், ஒரு ஆடுகளை மேய்க்கிற பகலில் என்ன செய்வார் சொன்னால், அந்த நாட்களிலே ஒரு 50 ஆடு, 100 ஆடு, 200 ஆடுன்னு சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு பகுதியாக கொண்டு மேய்த்து விட்டு இரவுல வந்து ஒரு இடத்திலே இதன்று விட்டு எல்லாரும் நித்திர கொள்ளாமல் இருக்க முடியாது. அப்ப 5 பேர், 6 பேர் சேர்ந்து என்ன செய்வார்கள், 3 பேர் நித்திர கொள்வார்கள், 3 பேர் முழிச்சிருப்பார்கள். இப்படியாய் அவர்கள் இரவு வேளையிலே அந்த ஆடுகளை ஓனாய்கள் வந்து கீறி போடாமல் திருடி கொண்டு போகாமல் இருப்பதற்கு காத்துக் கொள்வதாக இரவு வேளையிலே முழித்து ஜாக்கிரதா இருந்த வேளையிலே அங்க தேவதூதன் தோன்றி சொல்கிறான், பயப்படாதுங்கள். இங்க மரியாளுக்கும் சொல்றது பயப்படாதுங்கள், இங்க மேய்ப்பருக்கும் தேவதூதன் வந்து பயப்படாதுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். லூக்கா 2
தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
பாருங்கள், தேவதூதன் அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், முதலாவது சொல்ற காரணம் பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும், இந்த பூமியிலே இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை சுற்றி முன்னணியிலே கிடத்திருப்பார்கள், போய் பாருங்கள் என்று சொன்ன போது அவர்கள் போய் அதை பார்த்து கண்டு தேவனை மயப்படுத்தி அவர்கள் போனார்கள். மேய்ப்பர்களும் என்ன செய்தார்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது வருகைக்கு காத்திருந்தவர்களாக பார்க்கிறோம். கடைசியாக ஒருவரை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். அது மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 2 இருக்கிறது. அவர்கள் யார் என்று சொன்னால், சாஸ்திரிகள், கிழக்கே இருந்து வந்தார்கள். கிழக்கு என்று சொன்னால் எருசலேமின் கிழக்கு பகுதி, சிலர் சொல்றாங்க இந்தியாவின் ஒரு பகுதி என்று சொல்றார்கள். பாருங்கள், அன்று நாளிலே இன்றைய போல பிளைட் இல்ல, ட்ரெயின் இல்ல, கப்பல் வசதி இல்ல. அந்த நாளில் பிரயாணம் செய்யறேன்னு சொன்னா மிக கடினம், கஷ்டம். அப்ப இந்த சாஸ்திரிகள் என்று சொன்னால் அவர்கள் எங்கிருந்து வந்திருக்க வேண்டும், ஒட்டகத்தில, குதிரையில, ஏதோ ஒரு இதுல இருந்து, எவ்வளவு தூரத்தில் இருந்து இவர்கள் பிரயாணப்பட்டு வந்திருக்க வேண்டும் என்றால், ஏனென்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்க போகிறார், இரட்சகர் பிறக்க போகிறார், மீட்பர் பிறக்க போகிறார் என்ற ஒரு காரியத்தை காணும்படியாய், அவரை பணிந்து கொள்ளும்படியாய், அவரை தொழுது கொள்ளும்படியாய் இவ்வளவு தூரத்தில் இருந்து அவர்கள் வருகிறார். அன்றைய நாளிலே எப்படி இல்லை, இடையிலே நாங்கள் நித்திர கொள்ளும் போது இரண்டு போது வழிப்பறைகள், கொள்ளைகள், அநேக காரியங்கள் நடைபெற, அந்த காலத்திலும் சாஸ்திரிகள் கிழக்கில் இருந்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் எப்படி வந்தாங்க, முதலாம் அதிகாரத்து 3 வசனத்திலிருந்து 12 வசனம் வரை பார்த்தால் அந்த காரியங்கள் முழுவதுமாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வந்து ராஜா பூமியிலே பிறக்க போகிறார், ராஜாக பிறந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே, மற்றவெல்லாம் ராஜாவாக ஆக்கப்பட்டவர்கள் அழிந்து போனார்கள். இவர் ராஜாகவே பிறந்தவர், இனி ராஜாதி ராஜாவை வரப்போகிறவர். அப்ப ராஜாவை பிறந்தவர் என்று சொன்னால் அவர் ராஜாவை பிறந்தவர்கள் சாஸ்திரிகள் எங்கே போகிறார்கள், நட்சத்திரம் வழிகாட்டி கொண்டு அவர்கள் எங்கே போகிறார்கள், ஏரோது அரண்மனைக்கு போகிறார்கள். ஏரோது அரண்மனைக்கு போய் இப்படி ஜூதருக்கு ராஜா பிறந்திருக்கிற அவரை காண வேண்டும் என்று சொன்னபோது அங்கு உள்ள எல்லாரும் கலங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறார்.
பிரபு சொல்லுகிறார், சரி அவரை போய் பார்த்து நீங்க தொழுது கொண்டு எனக்கு மறவீங்கள், நானும் வந்து தொழு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காண்கிறார்கள். அந்த நட்சத்திர 10வது வசனம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாய மரியாளையும் கண்டு, இயேசுவையும் தாயாய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பிள்ளையை பணிந்து கொண்டார்கள். மரியாளை கும்பிட இல்லை, கவனமாக நீங்க பார்த்துக்கொள்ளும். அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்க வைத்தார்கள். இதுக்குத்தான் தேவனை தொழுது கொள்வதற்காய், தேவனை பணிந்து கொள்வதற்காய், ரட்சகரை காணும்படியாய் கிழக்கிருந்து சாஸ்திரிகள் நன்று வேத்தை அறிந்தவர்கள் கற்றவர்கள் இப்படி பிறப்பார், இந்த இடத்திலே பிறப்பார் என்ற காரியத்தை பார்க்கும்படியாய் எவ்வளவு காத்திருந்து தேவசமத்திலே இவர் வந்திருக்கிறார் பாருங்கள். நாங்க பார்த்த 7 பேரையும் குறித்து பார்த்தால் இவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது அவர்கள் காத்திருந்தார்கள், அவரை கண்டுகொண்டார்கள், ரட்சணத்தை கண்டது, மீட்பரை கண்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ முதலாவது பிறப்புக்கே காத்திருந்தார்கள். ஆனால் இன்று கடைசி காலம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு நீங்கள் ஆய்த்தவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதலாவது வருகைக்கு இந்த 7 பேரும் எப்படியா காத்திருந்தார்கள், எப்படியா தங்களை அர்ப்பணித்தார்கள், எப்படி தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். யோசேப்பு, மரியாள், சாஸ்திரிகள் இவ்வளவு தூரத்தில் இருந்து வந்த தீக்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு காரியங்களை குறித்து, இப்படி பிரபாத என்ற காரியத்தை குறித்து முதலாவது வருகைக்கு இப்படி ஆயத்தமாயிருந்தார்கள். ஆனால் 2வது வருகைக்கு நீங்கள் ஆயத்தமா. திரு நெடுகபே நாம் கிறிஸ்துமஸை கொண்டாடுவது தப்பில்லை, அந்த நெடுகபே கிறிஸ்துமஸை கொண்டாடுவது நல்லது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை அதி சீக்கிரம் என்றதை மறந்து போகாதே. அநேக காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு டாக்டர்கிட்ட போனா டாக்டர்கிட்ட துண்டு தந்தாலே அதுல 666 நம்பர் கொடுக்கப்பட்டது. அந்த 66 நம்பர் வெளிப்படுத்தலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஐரோப்பா நாடுகள் ஒன்று சேரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஒரு நவீன காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்கியிருக்கிறார் பெல்ஜியத்திலே. அந்த கம்ப்யூட்டரை உருவாக்கிவிட்டு அதுக்கு என்ன பேர் தெரியுமா? இன்றைக்கு எப்படி பேர் வைக்க விரும்புகிறோம் பிள்ளைகளுக்கு? ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல பேர் வைக்கிறதான் நாங்கள் அதிகமாக விரும்புகிறோம். சோட்டா சுவிட்சா வைக்கிறதான் விரும்புவோம். ஆனால் அப்படியா இருக்கிற காலத்திலே அந்த கம்ப்யூட்டருக்கு வச்ச பேர் மிருகம். அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அது நிறைவேறி கடைசி காலத்திலே நாங்கள் வாழுகிறோம். ஆகவே நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டியது மிகவும் மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஆகவே இந்த வேதத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது எப்படியான காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:31. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:31.
அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரனும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்.
அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு உண்மையாக
சேர்க்கப்படுவார்கள்.
இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த போது சொன்ன காரியம். இது நடக்க போறது உண்மையான காரியம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக, சகல ஜனங்களும், ஆதான் தொடக்கம் இவாள் தொடக்கம் உருவாக்கின அத்தனை பேர்களும் சேர்க்கப்படுவார்கள். அதுக்கு பின் பிறந்து மறித்த அத்தனை பேர்களும் அங்கே சேர்க்கப்படுவார்கள். அவர் வரும்போது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரும் கூட வரும்போது தமது மகிமுள்ள சிங்காசனத்துமே வீற்றிருப்பார். இனி அவர் ஒரு கன்னியின் கற்பதையில் வந்து பிறக்க மாட்டார், ஏழைக்கோளம் எடுத்து வரமாட்டார். அவர் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். மகிமை புரிந்தினவராய் நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்கிறவராய் வரப்போகிறார். நீங்க விரும்பினான விருப்பாட்ட என்ன, நியாய தீர்ப்புக்கு நாங்கள் நின்றே ஆக வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஆக்கினை தீபம் உண்டு, நியாய தீபம் உண்டு. இனிமாய் அப்போஸ்தல நடவடிக்கை புத்தகத்திலே அவருடைய இரண்டாம் வரியை குறித்து பாருங்கள். நாங்கள் முதலாவது வரியை குறித்து வேதத்திலே ஆதியாமத்திலே ஏசாதிகேசத்திலே மீகாவிலே சொன்ன அதே காரியங்களை எப்படி எதிர்பார்த்து அவர்கள் காத்திருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை குறித்து சொன்ன காரியத்தை, இயேசுவே அந்த காரியத்தை தூதர்கள் மூலம் சொன்ன காரியங்களை நாங்கள் எப்படி அதுக்கு ஜாக்கிரதை உள்ளதாய் இல்ல தயார் நிலைமை உள்ளவர்களா இருக்கிறோமா என்று நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போஸ்தல நடவடிக்கைகள் புத்தகம் முதலாம் அதிகாரம் 10-11 வசனம் இல்ல 9-5 வாசிங்க.
இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு முகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் ரெண்டு பேர் அவர்கள் அருகே நின்று, கலீலாய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தெழுந்தாரோ அப்படியும் மறுபடி வருவார் என்றார்கள்.
அப்படியே மறுபடியும் வருவார். தூதர்கள் நேரடியாய் கலீலிலிருந்து சொன்ன காரியம், இயேசு கிறிஸ்து மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து 40 நாள் உலாவி அவர் எடுத்துக்கொள்ற நேரத்தில் அவர் முகத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது கலீலிலிருந்து ஆவண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி சுகமாக்கி எத்தனை காரியங்களை செய்த தேவன் அவர் போயிட்டாரே என்று அங்கு கலை ஆவண்டு பார்த்து நிற்கும் போதுதான் அங்கு இரண்டு தூதர்கள் சொல்லி சொல்வார்கள், அவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார். வேத வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. இன்னுமாய் ஒரு வசனத்தை அவர் வருவதை குறித்து வெளிப்படுத்த புத்தகத்திலே என்ன சொல்லியிருக்கின்ற வெளிப்படுத்த முதலாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போம். வெளிப்படுத்த முதலாம் அதிகாரம் 7 வசனம்.
அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தாரர்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தாரர்களும்
வெளிப்படுத்த புத்தகம் முதலாம் அதிகாரம் 7 வசனம்.
இதோ மேகங்களுடனே வருகிறார்.
இதோ மேகங்களுடனே வருகிறார். அப்ப முதல்ல என்ன பார்த்தோம், மேகங்கள் மேலே எடுத்துக்கட்டப்பட்ட போது கலியரை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் பார்த்து நிற்கிறார், எப்படி போனாரோ அப்படியே வருவார். ஆனா வெளிப்படத்தில் வரும்போது என்ன சொல்றது, இதோ மேகங்களுடனே வருகிறார்,
கண்கள் யாவும் அவரை காணும்,
கண்கள் யாவும் அவரை காணும்,
அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள்.
ஹலோ, அவரை சிலுவிலே அறைந்து குத்தினவர்களும், விழாவிலே குத்தினவர்களும், அவரை குட்டினவர்களும், தாடியை புடுங்கினவர்களும், அவருக்கு தீர்ப்பு செய்தவர்களும் அவரை காண்பார்கள்.
பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும்,
பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும், ஒருவரும் மிச்சமில்லை,
அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும்,
அப்படியே ஆகும். ஆமே. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நியாயாதிபதியாய் வரப்போறது உண்மை, நிச்சயமானது. இந்த விஞ்ஞான உலகத்தில, இந்த கழிவு காலத்தில் நாம் சிந்திக்க எங்கள மனுஷனுக்கு அறிவுக்கு எட்டுன காரியத்தை பார்க்கும்போது இது இப்படியா இருக்கும். மனுஷன் மூளையில எத்தனை விதத்தை உலகத்தில் பாவிக்கிறார் சொல்லுங்க பாப்பா? 10 வீதம் தான் பாவிக்கிறான். 10 வீதம் பாவிச்சுதான் இன்றைக்கு விஞ்ஞானம் இப்படி வளர்ந்துருக்கு. கம்ப்யூட்டர்கள், பிளைட்டுகள் பறக்கிறது, எல்லாம் ஜெட்டுகள், எல்லாம் விரைவான போன் ட்ரெயின் எல்லாம் அந்த 10 வீதம் பாவிச்சா நடந்திருக்கு. மிச்சம் 90 வீதம் பாவிச்சா இப்படி இருக்கும் யோசிப்பார். அப்ப மனுஷன் அறிவுக்கு இது தெரியாது. ஆனா விஞ்ஞானத்தை வெட்கப்படுத்தும்படியாய் இன்றைக்கு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. முத்திரை அமெரிக்காவிலே சிலருக்கு குத்தப்பட்டு ஆயிற்று. சில நோயாளர்கள், அவர்கள் பெரிய வியாபாரிகள், அவர் எங்க இடத்துல எந்த இடத்துல இருக்கான்னு தெரியாததுனால் அவர்கள் எந்த இடத்துல இருக்க வேண்டதுக்காக அவருக்கு இன்செக்ஷன் மூலம் இதை அடிச்சாட்டு. அப்ப அவர் எங்க இருக்கிறார், என்ன செய்கிறார், எந்த இடத்துல இருக்கிறார்ன்றதை கண்டுபிடிக்க இலகுவாக அந்த முத்திரை குத்தி ஆயிட்டு அது ஆறு 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 என்ற காரியங்கள் அதிவிரைவில் வந்து கொண்டிருக்கிறார். யூரோப்ப நாடுகள் ஒன்று சேர்ந்து அந்த கிறிஸ்துவின் யாராவது ஒரு கெட்டிக்காரன் வருவான்னு சொன்னா அந்த இதுக்கு எல்லாம் தயாராயிருக்கு. ஜாக்கிரதையா, அதிக கவனமாய் நாம் இருக்க வேண்டிய நாட்கள் இருக்கிறோம். ஆகவே நாம் அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா. இன்னுமாய் பேதுரு சொல்லுகிறார், ஒன்று பேதுரு 4:14, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. எங்க தொடங்குது? தேவனுடைய வீட்டில, தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில, சபைகள் மத்தியில நியாயப்பு தொடங்கும் காலமாய் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நிலைமை எப்படியாகும் என்று பேதுரு சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த வெளிப்பாடு புத்தகம் 20 பாருங்கள், அதிலே ஒரு காரியம் சொல்லப்பட்டது. 12:13 வாசிப்போம். வெளிப்பாசல் 20:12-13,
மரித்தோராய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவர்களின் படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள்.
தங்கள் கிரியைக்கு தக்கதாக. பிரசங்கில சொல்றது, நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். ஜாக்கிரதை, கவனம் சொல்லுங்க. தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அடுத்த வாசிங்க.
சமுத்திரம் தண்ணீர் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் கிரியையின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள்.
பாருங்கள், மரித்தோராய சிறியோர் பெரியோர் தேவடுக்கும் நீங்க கண்டே அவர் தங்கள் கிரியைகளுக்காக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன என்று சொல்லப்படுகிறது. அடுத்த சொல்லப்படுது, சமுத்திரமும் தண்ணீர் உள்ள மரித்தவரை ஒப்புவித்தார். கடலில், சமுத்திரத்தை கப்பலில் தாண்டி செத்தவர்கள், மரித்தவர்கள். அது மாத்திரமல்ல, மரணமும் பாதாளம் தங்களுள்ள மரித்தவரை ஒப்பி யாவரும் ஒருவன் தப்பில்லாத தங்கள் கிரியன்படி நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்ப நியாய தீர்ப்பு நிச்சயமாய் உண்டு. அதுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2வது வருகை அதி நிச்சயமாய் இருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். யூதாம் புஸ்தகம், ஏனோக்கு, ஆதாமுக்கு 7 திறமையான ஏனோக்கு. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே சொல்லத்தை பரிசுத்த ஆவியானவர் எப்படி இங்க எழுதுகிறார். 14:15 அவசரம்.
ஆதாமுக்கு 7 தலைமுறான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கு.
யாருக்கு? எல்லாருக்கும். பாருங்கள், யாவருக்கும், எல்லாருக்கும்.
அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிருபையை நிறுத்தவும்.
இப்ப நான் முதலில் பார்த்த வெளிப்படத்தில் அவனுடைய கிரியைக்கு தகவலாக நியாயத்து படைவார். இங்க என்ன சொல்லப்பட்டது? அவபக்தியா செய்து வந்து சகல அவபக்தியான கிரியின் நிமித்தமும்.
நமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதுக்கும் 1000 பரிசுத்த தமது பரிசுத்தவான்களோடு கூட கத்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான்.
கத்தர் வருகிறார் என்று யார் முன்னறிவித்தான்? பரிசுத்தாவி இந்த பூமியில நிரந்தரமா இல்லாத காலத்திலே ஆதாமுக்கு 7 திறமான ஏனோக்கு மரணத்துக்கே சரியான தவறு டிமிக்கு கொடுத்தவர், மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அவர் சொல்லியிருக்கார், இன்னுமாய் மத்திய லுக்காவில் பார்த்தால் அங்கே சொல்லப்படுறது, அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா உருவத்தை மற்றவரும் அறியா, பரவலத்தில் உள்ள தூதரும் அறியாது. பிதா ஒருவருக்கு மாத்திரம்தான் அந்த நாள் தெரியும். அதான் வேதம் சொல்லுகிறது, ஜபித்திருங்கள், விழித்திருங்கள், விழித்திருந்து ஜபித்திருங்கள், பரிசுத்தமாகுங்கள், ஆயத்தமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியான அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்திலே நாம் ஏன் அசட்டையாயிருக்க வேண்டும், அக்கறையின்மையாயிருக்க வேண்டும்? முதலாவது முறைக்கு அந்த 7 பேரும் எப்படி ஆயத்தம் உள்ளவர்களா இருந்தார்கள்? இரண்டாவது வருகைக்கு நாம் எல்லாரும் ஆயத்தமளா இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை இந்த புதிய ஏற்பாட்டில மட்டும் கிட்டத்தட்ட 260 அதிகாரங்கள் இருக்கிறன. இந்த 260 அதிகாரத்திலும் 318 இடங்களில் அவருடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அண்ணளவாக 25 வசனங்களுக்கு ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாம் எப்படி ஆயத்தமுள்ளவளாய் இருக்க வேண்டும்? பழைய ஏற்பாட்டிலே சொன்ன முதலாவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்தே இப்படியான ஆயத்தமுள்ளவளாய் இருந்தால் வெளிப்படுத்த புத்தகம் முடிகிற கட்டத்திலே கடைசி அதிகாரம் 22 அதிகாரத்திலே 20 வசனத்திலே அங்கே என்ன சொல்லப்படுகிறது எல்லாருக்கும் தெரியும். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். மெய்யாகவே உண்மையாகவே நான் உங்களுக்கு நான் பூமியிலே நியாயம் தீர்க்க வருகிறேன். ஆமென். கர்த்தராய் இயேசுவே வரும் என்று சொல்லப்பட்டது. சரி, இந்த இரண்டாம் வருகை அதி உண்மை, அதிக நிச்சயமா நிறைவேற போறது. 260 அதிகாரங்களை 318 முறை சொல்லப்பட்டது. 25 வசனங்களுக்கு ஒரு முறை இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் எப்படியா இருக்க வேண்டும்? ஆயத்தம் உள்ளவளாய் இருக்க வேண்டியது அதிக முக்கியமா இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டாவது வருகையிலே ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ரகசிய வருகை, அடுத்தது பகிரங்க வருகை. அப்ப ரகசிய வருகை என்று சொன்னால் ரகசியமாய் சபையை தேவன் எடுத்துக்கொள்றது. பகிரங்க வருகை என்றால் அதான் நான் முதல் சொன்னது போல நியாய தீர்ப்பு நாள். எல்லாருக்கும் யாவருக்கும் அவர் நியாயம் கொடுக்க போறார். அவர் அவர் செய்த அவபக்தியா செய்த பேசின கடின வார்த்தைகள் எல்லாத்துக்கும் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். அவர் நியாயபதியாய் வரப்போகிறார் பகிரங்கமாய். அப்போதுதான் எல்லா கண்களும் அவரை காணும். ஆனால் ரகசியமா வரும்போது அவருக்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிறவள் மட்டும் சபையை எடுத்துக்கொள்ள, மனபாலனாய் மனமாட்டி சபையை எடுத்துக்கொள்ள அவர் மேகத்தின் நடுவிலே வரப்போகிறார். அது ரெண்டு வசனங்களை காட்டி நான் கடந்து சொல்ல போகிறேன். ஒன்று தேசனைக்கு புஸ்தகம் இந்த ரகசிய வரியை குறித்து அங்கே சொல்லப்பட்ட காரியம் 4 13-18 வரை.
அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை.
மனதில்லை.
இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே.
விசுவாசிக்கிறோமே.
அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார்.
அவரோடு கூட கொண்டு வருவார். சரி,
கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை.
உயிரோடு நாம் இயேசுவுக்குள் மறித்தவர்களுக்கு நாங்கள் முந்திக் கொள்வது இல்லை. அடுத்த வசனத்தை சொல்லுகிறார் விளக்கி.
ஏனெனில் கர்த்தர் சாமி ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்கால காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வார்கள்? எல்லா கல்லறையும் திறக்கப்பட்டு அவர் ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவார்கள்.
பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்,
பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு ஆயத்தமாயிருக்கிறவர்கள், அவருக்கு அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிற 5 கன்னிகள் ஆயத்தம் உள்ளவர்களாக, 5 கன்னிகள் ஆயத்தம் இல்லாதவர்கள், ஆயத்தமா இருக்கிறவர்கள்.
கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடைய கூட இருப்போம்.
எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். பசி இல்ல, பட்டினி இல்ல, உழைக்க வேண்டுமென்றில்ல, ஒட்டுமே இல்ல. கர்த்தருடனே கூட இருப்பான். அவரை போலவே மறுவோம். ஒரு நொடி பொழுது
இன்னும் அது சொல்லப்படுகிறது. ஒன்று கொரிந்தியர் 15 எப்படி நடக்குது என்று பாருங்க. ஒன்று குறைஞ்ச 15 51-52 ஒன்று குறைஞ்ச 15 243 பக்கம்.
இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
இதோ உங்களுக்கு ஒரு ரகசியம்,
நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை.
நாம் ஒருவரும் நித்திரை அடைவது இல்லை.
ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது,
கடைசி எக்காலம் துணிக்கும் போது,
ஒரு நிமிஷத்திலே,
ஒரு நிமிஷத்திலே,
ஒரு இமைப்பொழுதிலே,
ஒரு இமைப்பொழுது, கண்ணை மூடி முழிக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே,
நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். சரீரம் நாங்க போட்டிருக்கிறோம், மணிக்கூடு, மோதிரம், கண்ணாடி, உடுப்பு, சப்பாத்து எல்லாம் இங்கே கிடக்கும். ஒரு நிமிஷத்திலே, ஒரு செகண்ட்லே நாங்கள் மறுரூபமாவோம். அவரை போல நாங்கள்
எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மறுத்தோர் அழிவில்லாதவர்களா எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம்.
நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இது தேவ சத்தியம், இது என்றைக்கும் மாறாது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை அதி முக்கியமானது. அதுக்கு நாம் ஆயத்தமுள்ளவளாய் இருக்க வேண்டும். அந்த ரகசிய வரையிலே எடுத்துக்கொண்ட பிறகு இந்த பூமியிலே அந்த கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பமாகும். பரிசுத்த ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார். அதுக்கு பிறகு என்னது? அன்பு இருக்காது, தயவு இருக்காது, இரக்கம் இருக்காது, கொடூரமும். வேதத்தில் சொல்லுகிறது 7 அந்த கிறிஸ்து ஆளுவான் என்று. அது 2 மூன்று வருடங்கள், பிறகு 3 வருடங்கள். முதல் 3 வருடங்கள் உபத்திரவ காலம் என்றும், பிறகு பின்னிட்டு 3 வருடங்களும் மகா உபத்திரவ காலம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கடந்த கிழமைக்கு முதல் 2 இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். பிறகு அந்த 1000 அரசாட்சி, அதெல்லாம் அநேக காரியங்கள் இருக்கிறது வேதத்தில். நான் எடுத்துக்கொண்ட காரியம் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகைக்கு ஆயத்தமாயிருந்தவளை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையும் அதி நிச்சயமானது. அதில் 2 காரியம் இருக்கிறது. ஒன்று ரகசிய வருகை, ஒன்று பகிரங்க வருகை. நீ ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டால் தேவனோடு கூட இருப்பாய், இல்லாவிட்டால் உபத்திர காலத்துக்கும் மகா உபத்திர காலத்துக்கும் நீ ஆளாவாய். முத்திரை குத்த வேண்டிய காரியம் பெறும். அது அந்த முத்திரை குத்துறதுக்கு சரியான இடம் வலது கை அல்ல நெட்டி. அது வேதத்திலே சொல்லப்பட்டது. வேதத்திலே சொன்னதுதான் இன்றைக்கு நடக்கிறது. விஞ்ஞானத்தை வெட்கப்படுத்தும்படியா அநேக காரியங்கள் நடக்கிறது. மகனை மகளே, சௌர சௌரியே, அவருடைய 2 வருகைக்கு நீ ஆயத்தமா. அவருடைய 3 வருகைக்கு எப்படி எப்படியா யாரு சிமியோ பிரச்சனையத்தை கண்கள் கண்டதென்று சொல்லுகிறான். அண்ணாலை பார்த்து சொன்னார், மீட்பர் என்று சொல்லுகிறார். இன்னும் ஜோபுவை குறித்து பார்த்தா, பரிசுத்த ஆவியானவர் இல்லாத காலத்திலே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் கண்கள் அவரை காணும் என்று 19:25 சொல்லப்பட்டிருக்கிறார். நான் அப்படி இருக்கிறோமா? எனக்கு சொல்லியிருக்கிறார். எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு உண்டு, பகிரங்க வருகை உண்டு, ரகசிய வருகை உண்டு. நாம் அதுக்கு ஆயத்தமாவிய காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சௌரனை சகோதரியே, உங்களை பயமுறுத்தவோ அல்லவோ சோர்வுண்டாக்கவோ நான் இது சொல்லவில்லை. வீட்டில் சொன்ன காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாங்கள் 91 அளவில் இந்த காரியத்தை குறித்து சொத்தோம். ஒரே நாணயமா வரும், ஒரே நாடுகள் ஒன்று சேரும் என்று எல்லாம் வீட்டில் இப்படி சொல்லப்பட்டிருக்கின்ற அவர்கள் போய்த்த போது எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனால் அதே காலகட்டத்தில் இன்றைக்கு நாங்கள் வாழுகிறோம். விஞ்ஞானத்தை வெட்கப்படுத்தும் பாய்யா தேவ வார்த்தைகள் நிறைவேறுதலை நாங்கள் காண்கிறோம். ஆகவே சௌரனை சௌரியே, அவருடைய வருகை அதி சீக்கிரம், அதி நிச்சயமானது. ஆகவே அவருடைய ரகசிய விலைக்கு சபை எடுத்துக்கொள்றதுக்கு நீ ஆயத்தமுள்ளவனாய் ஆக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பகிரங்க வருகையிலே நாம் எல்லாரும் நிக்கத்தான் வேண்டும். எவரும் எந்த தாட்டுப்போக்கும் சொல்ல முடியாது. அப்போ தேவசமத்திலே எல்லாருமா ஒரு விசை ஒளிமை நின்று எங்களை ஒரு விசை நாங்கள் ஆராய்ந்து நன்கு ஆராய்ந்து பாருங்கள். வேதத்தில் சொல்ற வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ ஒன்று பார்த்து
நித்திய வழியில் எங்களை நடத்தும் அப்பா.
தவறுகிறோம்.
யூதாவின் புத்தகத்தில் சொல்லுகிறார், பேசின கடின வார்த்தைகள் நிமித்தமும் நாம் தேவனுக்கு முன்பாய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இன்னுமாய் வேதத்தில் சொல்லப்படுது, உக்கிரணக்கார தேவனுடைய ஊழியக்கார நாம் ஒவ்வொருவரும் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். வெளிப்படத்திலே பாசுகிறோம், அவருடைய கிரியைக்கு தக்கதாய் அவர்கள் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள், அவருடைய கிரியைக்கு தக்கதாய் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் சொல்கிறார். எனக்கு சொல்லுகிறார், அவருடைய கிரியை தக்கதாய் அவர்கள் நியாயத்தை படைய போறார். அவர் நியாயபதியாக வருகிறார். முதலாவது வருகைக்கு ஆயத்தமாய் இருந்தவர்கள், கிறிஸ்துமஸை சந்தோஷமாக கொண்டாடுகிற நாம் நல்லதுதான். ஆனால் அவருடைய இரண்டாவது வருகைக்கு, ரகசிய வருகைக்கு, பகிரங்க வருகைக்கு நீ ஆயத்தமா. ரகசியவில் நீ எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் உபத்திர காலத்திலும் மகா உபத்திர காலத்திலும் நீ அந்த கிறிஸ்தன் ஆட்சிக்கு அடிபணிய வேண்டும். முத்திரையை குத்தாவிட்டால் ஒன்றையும் வாங்கவும் விற்கவும் முடியாது. அதுக்கு பின் நீ இயேசுவின் ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. நரகம்தான், சந்தேகமே இல்லை. பிசாசும் சங்கிலியினால் கட்டப்படுவார். அதுக்கு பின்பால் 1000 வருட அரசாட்சி அவர் ஆளுகை செய்வார். இது ஒரு கதை அல்ல, இது சத்தியம். இது வேதனுடைய வார்த்தை. அவர் உரைத்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு எங்கள் சொந்த மொழியில எப்படி எப்படி எல்லாம் வாசிக்கக்கூடியதா இருக்கிறதே, இப்படியான காரியங்கள் இல்லாத காலத்திலே இயேசுவின் பிறப்பை குறித்து அவர்கள் ஆய்ச்சமாயிருந்தார்களே. அவருடைய இரண்டாம் வருகைக்கு வேதத்தில் இத்தனை தின வசனங்களுக்கு இன்னும் புதிய பாட்டில மட்டுமே 260 ஆறுகளை 318 தரம் அவருடைய வருகை குறித்து, ரகசிய வருகை குறித்தும் பகிரங்க வருகை குறித்தும் பகிரங்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, விளக்கமாய் உங்களுக்கு தெரியக்கூடிய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆச்சமா, ஒவ்வொரு 25 வசனத்துக்கு ஒரு முறை அவருடைய வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை அறிந்தனி, சத்தியத்தை அறிந்தனி அதிகமாக நீ கணக்கு கொடுக்க வேண்டும். தப்ப முடியாது. பூமியில் உள்ள யாவரும்